கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்தினை கூட இன்றைய நாளிலே மீண்டுமாக நாம் இந்த இடத்திலே சகோதர சகோதரர்கள் ஒன்று கூடி தேவனுடைய வார்த்தைகளை நாம் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு நாம் தேவனுடைய வார்த்தைகளை சற்று நேரம் தியானிப்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் உலகத்திலே பெயர் கிறிஸ்துவரிலிருந்து தனியாக பிரித்தெடுக்கப்பட்டு கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டதினாலே நாம் விசுவாசிகளாக நாம் மாறியிருக்கிறோம். தேவன் நம்மை கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்தினாலே அவர் நம்மை நீதிமான்களாக இருக்கிறார். நாம் நீதிமான்கள் அல்ல, ஆனால் அவர் நம்மை நீதிமானாக கருதுகிறார். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தாரிலே எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை காட்டிலும் இந்த விசேஷமான வகுப்பார், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தின் மேல விசுவாசம் வைத்திருக்கிற விசுவாசம் வைத்திருக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் விசேஷமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆகவே எந்த ஒரு காரியத்தில் இருந்தாலும் அந்த ஒவ்வொரு காரியத்திலேயும் தேவன் இவர்களுக்கு ஒரு விசேஷமான நன்மையை தருகிறார் என்பதை நாம் இந்த இடத்துல நினைவு கூற வேண்டும். அன்பானவர்களே, நாம் இந்த உலகத்தில் பெயர் கிறிஸ்துவ மண்டலத்தில் நாம் இருக்கும்போது இருக்கக்கூடிய சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்கும் வித்தியாசத்தை இப்பொழுது நாம் அறிந்து இருக்கிறோம். ஏனென்றால் சில இடங்களிலே நம்முடைய சகோதரர்கள் சத்தியத்தை சொல்லும்போது இந்த ஃபாலோ கிளாஸ் எடுக்கும்போது சில சகோதர சகோதரி சொல்லுவாங்க, ஏன்னா ஒரு 30 கிளாஸ் 35 கிளாஸ் போன பின்னாடி, பிரதர் இந்த சப்ஜெக்ட் எப்படி இருந்தது, இதில் வித்தியாசத்தை நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் சில சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம கேட்டோம்னா நெஞ்சில ஈட்டியே பாயற மாதிரி இருக்கு. ஆமாங்க பிரதர், அங்க சொல்ற மாதிரியே இங்கேயும் நீங்கள் நல்லா சொல்றீங்க அப்படிம்பாங்க. அன்பானவர்களே, இங்க அவர்கள் என்ன வித்தியாசத்தை தெரிந்து கொண்டார்கள் என்பதை குறித்து நமக்கு ஒரு கேள்வியும் ஒரு கவலையும் ஒரு ஆச்சரியமும் தான் ஏற்படுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு தேவன் ஒரு விசேஷமான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதான் நம்ம தலைப்பில் நாம் பார்க்கும்போது சபையினுடைய விடுதலையும் அவருடைய மேன்மையும் குறித்து நாம் இந்த இடத்துல நாம் வாசிக்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா 21:28 நாம் வாசிப்போம்.
இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார்.
அன்பானவர்களே, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதனால நீங்க உங்க தலைய தொங்க போட்டுக்கீங்களா? எப்போ நாம நிமிர்ந்து நிப்போம்? எப்போ நாம கீழே குனிவோம்? அன்பானவர்களே, தேவனுடைய பார்வையில் நாம் சரியாக இருக்கும்போது நம்முடைய தலைகளை நாம் எப்படி நிமிர்த்துவோம் பார்த்தீங்கன்னா அப்படி. அதுபோல தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த மீட்பானது சமீபமாக இருக்கிறது. ஏன்னா நமக்கு தெரியும், அநேக சகோதரர் சொல்லுவாங்க, சகோதரிகள் சொல்லுவாங்க, இது என்ன காலம்? ஏன்னா நீங்க கொஞ்சம் பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு. ஏன்னா நீங்க தூக்கத்தில் இருக்கிறீங்களா அல்லது முழிச்சுட்டுங்கிறதையும் கொஞ்சம் நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். இது என்ன காலம்? கடைசி காலம். எப்படி சொல்றோம்? எல்லாரும் சொல்றாங்க, அதனால நானும் சொல்றேன் அப்படிங்கிறீங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது தீர்க்கதரிசனமாக சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகளும் கூட சொல்லியிருக்கிறார்கள் கடைசி காலம் சொல்லி. அந்த கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களையும் சொல்லியிருக்கிறார். தானியல் கூட சொல்லியிருக்கிறார். அப்படி இவைகளெல்லாம் பார்க்கும்போது அந்த சம்பவங்கள் இப்பொழுது நிறைவேறி கொண்டு வருகிறது. அநேகருக்கு சில வித்தியாசங்கள் தெரியறதில்லை. ஏன்னா இந்த உபத்திரவம் என்று சொல்லும்போது சில சகோதரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பிரதர் இனிமேல் தான் உபத்திரவம் தொடங்குமா? என இந்த கேள்வி கேட்கும்போது அந்த கேள்வி கேட்கக்கூடிய நமக்கு பகீருங்க. இனிமேல் தான் தொடங்குது அப்படின்னு தொடங்குதான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார்னா அவருக்கு எந்த அளவுக்கு சத்தியத்தை புரிஞ்சிட்டாரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த உபத்திரவமானது இன்னைக்கு தொடங்கல. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ராஜாவாக வந்த பிறகு அந்த உபத்திரவமானது அங்கே ஆரம்பமானதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே இங்கே நம்முடைய மீட்பு சமீபமாக இருப்பதனால நம்முடைய தலைகளை உயர்த்துங்கள், நிமிர்த்துங்கள். ஏன் அப்படின்னா சபையாக அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் செய்யக்கூடிய வேலை, இந்த பூமியில சில காரியங்கள் இருக்கிறது. அந்த காரியத்தை செய்வதற்கு என்ன வேணும்னா மன தைரியம் வேணும். அந்த தைரியம் இல்லைன்னா, மன தைரியம் அப்படின்னா நம்முடைய சுய பலம் அல்ல, தேவன் கொடுக்கக்கூடிய அந்த பலத்தினால சபை இந்த உலகத்தில் சில காரியங்களை நிறைவேற்ற வேண்டும். அதனால நீங்கள் உங்கள் தலைகளை நிமிர்த்து உயர்த்துங்கள் சொல்லி அங்க கத்ரா இயேசு கிறிஸ்து அங்க சொல்கிறார் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது மகா உபத்திரவ காலத்தில் உச்சகட்டத்தில் நடக்கக்கூடிய அறுவடை வேலைதான். அதை குறித்து இங்கு நாம பார்க்கிறோம். ஏன்னா சபையினுடைய விடுதலை, சபைக்கு விடுதலை எப்ப கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சபை சில காரியங்களை செய்த பிறகு, ஒரு மாணவன் ஒரு வகுப்பில் இருந்து இன்னொரு வகுப்புக்கு அவன் தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் அவன் என்ன பண்ணுவானுங்க, தற்போது படித்துக் கொண்டிருக்கிற அந்த பாடங்களை படித்து அதிலே நிறைவு பெற்று அதில் அவன் என்ன பண்ணிருக்கோனுங்க, அவங்க வச்சிருக்கிற அந்த அளவு மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும். பெற்ற பிறகுதான் அவருக்கு என்னங்க அந்த வகுப்பில் இருந்து விடுதலையாகி வேறொரு வகுப்புக்கு செல்வார். அதே போல சபையாக அழைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் அவங்க என்ன பண்ணோம்னா உபத்திரவத்தில் அவங்க பொறுமையுடன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது எப்படி பொறுமையை கடைபிடித்தார், அவருக்கு சகல அதிகாரமும் இருந்தது. ஆனால் அவர் தன்னுடைய வல்லமையை தன்னுடைய சுய காரியத்துக்காக, சுய நலனுக்காக அவர் என்ன பண்ணல, உபயோகப்படுத்தவே இல்லை. ஆகவே இந்த அறுவடை காலத்தில் உச்சகட்டத்தில் நடக்கக்கூடிய சில காரியங்கள் தான் நாம் பார்க்கிறோம். அதுல ஒன்று சபையினுடைய விடுதலை. இது யாருடைய மத்தியில் நடக்கும் என்று நாம் பார்த்தோமானால் பரிசுத்தவான்கள் மத்தியில் தான் நடக்கும். ஏன்னா பரிசுத்தவான்கள் என்று யாரைய தேவன் அழைக்கிறாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைத்து அவருடைய அடிச்சுவட்டைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய அவர்களை தான் என்ன பண்றாருங்க, பரிசுத்தவான் சொல்லி அங்க அழைக்கிறாங்க நாம் பார்க்கிறோம். அதுவும் அது மாத்திரமல்ல, சபைக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நாம் எல்லாரும் எங்க போவோம், எங்க போவோங்க, பரலோகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலை பெற்று அவருடைய மகிமைக்குள்ள நாம போவோம் என்கிற நம்பிக்கையில செய்யக்கூடிய சில வேலைகள் இந்த பூமியில அந்த மாம்சமான தேகத்தில் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரோமர் 8:22-23 நாம் வாசிக்கும் போது சர்வ சிருஷ்டி வாசிங்க,
ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி,
பாருங்க நமக்கு தெரியுங்க, நமக்கு தெரிந்திருக்கிறபடி
இதுவரைக்கும்
இதுவரைக்கும்
சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது.
அதுவும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து என்ன பண்ணுது, பிரசவ வேதனை படுகிறது. ஏன் அப்படின்னா
அதுவும்
இந்த சபை வெளிப்பட்டால் ஒழிய அந்த ஜனங்களுக்கு மீட்பு இல்லை. அதனாலதான் அப்புறம் எல்லா ஜனங்களுடைய வாயிலும் வரக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, எப்பொழுதுதான் நல்ல காலம் வருமோ அல்லது விடிவு வருமோ என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது மாம்சத்தில் இருக்கக்கூடிய சபை மகா உபத்திரவத்தின் போது செய்ய வேண்டிய சில காரியங்கள். அது என்ன காரியம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சபையானது சாட்சி சொல்ல வேண்டும். ஏன்னா நாம் பார்க்கிறோம், முதல் ரத்த சாட்சியாக மரித்தவர் யாருங்க? ஸ்தேவன். ஸ்தேவன் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த யூத ஜனங்கள் எல்லாரும் அவரை கல்லெறிவதற்கு முன்னதாக நம்ம அங்க பார்க்கிறோம், அவர் ஆபிரகாம் முதல் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பிதாவினுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ணாரு, எல்லா காரியத்தையும் அங்க சொல்லி சாட்சியாக சொல்லி அங்க தன்னுடைய ஜீவனை விட்டதாக நாம் பார்க்கிறோம். அதே போல மாம்சத்தில் இருக்கக்கூடிய கடைசி கால அங்கம் தன்னுடைய சாட்சியை எங்கிருந்து ஆரம்பிக்கும் என்று நாம் பார்த்தோமானால், ஆதாமில் இருந்து, ஆதாமுடைய சிருஷ்டிப்பில் இருந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியை 1000 வருடம் அரசாட்சி செய்து சாத்தானையும் அவனுடைய தூதர்களையும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அமைப்புகளையும் அழித்து இந்த பிதா கிட்ட கொண்டு போய் இந்த பூமியை ஒப்படைக்கிற வரைக்கும் கடைசி கால அங்கமானது சபையானது அங்க சாட்சி சொல்லும் சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம், லூக்கா 21:36.
ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே நாம் வாசிக்கும் போது நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு சொன்ன அந்த வார்த்தை கடைசி காலத்தில் வாழ்கின்ற நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. இந்த வசனத்தை நாம் படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக நின்று சொல்லுவது போல இருக்கிறது. ஏன்னா மேலே அநேக வார்த்தைகளை அவர் சொல்லிய பிறகு அவர் சொல்றாரு, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. அப்ப தப்பக்கூடியவர்கள் யாருங்க அப்படின்னு பார்க்கும்போது, உலக ஜனங்கள் அல்ல, பெயர் கிறிஸ்தவர்கள் அல்ல, சத்தியத்தின்படி நடக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள். இந்த உபதிரவம், இந்த துன்பம், இந்த கஷ்டத்திலிருந்து அவங்க தப்பிச்சிருவாங்க. இவைகள் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. தப்புனா போதாது, என்ன பண்ணுங்களா, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் சொல்லி கர்த்தராய் இயேசு சொல்லுகிறார். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, தப்புறது பெருசல்ல, ஆனா கர்த்தராய் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கணுங்க, நிற்க பாத்திரவான்களாக தகுதி உள்ளவர்களாக நாம் இருக்கணும். ஆகவே அப்படி தகுதி உள்ளவர்களாக நாம் இருக்கோம்னா இந்த சபை இந்த பூமியில எப்படி இருக்கணுங்க, விழித்திருந்து ஜெபம் எப்பொழுதும் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். அதனாலதான் நம்ம கர்த்தராய் இயேசு சொன்னாருங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் சொல்லி அங்க சொல்லுகிறார். அதே கூட சீசர்களும் கூட அங்க சொல்லுகிறார்கள், எப்பொழுதும் ஜாக்கிரதையாக நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி சபைக்கு அநேக காரியங்களை அங்க சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அப்போ அன்பானவர்களே, இது எதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், சபையானது இந்த உலகத்தில் மகா உபத்திரம் வரும்போது அந்த உபத்திரத்தில் தப்போனும். ஏன்னா சில பிரச்சனைகள் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், சில சகோதர சகோதரிகள் என்ன பண்ணுவாங்க, ஐயோ அவங்களுக்கு வந்துருச்சு நமக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நமக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, கவலைப்பட்டு அவங்க சோர்ந்து போயிருவாங்க. அப்ப அந்த துன்பமானது அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க. ஆகவே சபையானது இந்த மகா உபத்திரத்தின் போது என்ன பண்ணோம்னா, அந்த உபத்திரத்தை தாங்குவதற்கும் அதே போல தேவனுடைய வார்த்தையின்படி அந்த விசுவாசத்தில் உறுதியாய் நிற்பதற்கும் தேவையான பலத்தை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் என்ன பண்ணுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கொண்டிருங்கள் சொல்லி நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அங்க சொல்லுகிறார். ஏன்னா நமக்கு தேவனுடைய வார்த்தையை தவிர ஆறுதலான விஷயங்கள் ஒன்றுமே இல்லை. ஏன்னா மனிதன் எப்பொழுதுமே நம்முடைய உபத்திரவங்களுக்கோ நம்முடைய கஷ்டங்களுக்கோ எந்த ஆறுதலையும் தேர்தலையும் தர முடியாது. ஏன்னா சொல்றவங்களும் பெலவினர், கேட்கிறவர்களும் என்னங்க பெலவினா இருப்பதனால ரெண்டுமே ஃபெயிலியர் ஆயிரு. அப்போ உற்சாகத்தையும் பலத்தையும் ஆறுதலையும் தேர்தலையும் தரக்கூடியது தேவனுடைய வார்த்தை என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிய வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, இதை குறித்து தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் சொல்லும் போது, சங்கீதம் 91:4 நாம் வாசிச்சோம்னா, வாசிங்க, சங்கீதம் 91:4,
அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார்.
பாருங்க சபைக்கு அவர் எவ்வளவு ஒரு ஆறுதலான விஷயத்தை சொல்றாருங்க, அவர் தமது சிறகுகளாலே
உன்னை மூடுவார்.
அப்ப பாருங்க, எப்படி கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளுக்கு இல்ல இந்த சிறகுகள் அப்படியே பாதுகாத்து வைக்கிறது போல இந்த சபையை தேவன் பாதுகாத்து வருகிறார். ஏன்னா இன்னைக்கு அநேகருக்கு என்ன ஒரு பயம் அப்படின்னா, பிரதர் நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா யார் நிப்பா, யார் வருவா? ஏன் இதை நம்முடைய மனைவி, நம்முடைய கணவன், நம்முடைய பிள்ளைகள் கேட்கக்கூடிய கேள்வி, நமக்குன்னா யார் வருவா, யார் வரும்னு நினைக்கிறீங்க? தூக்கிட்டு போறக்கு வேணா 4 பேர் வருவாங்க, மற்றது அத்தனைக்கு யாருங்க? தேவன் தான். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, அவர் எதுல மூடுவாருங்க? தமது சிறகுகளாலே மூடுவார்.
அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார்.
பாருங்க, அவருடைய சட்டைகளுக்கு கீழே நீ அடைக்கலம் புகுந்தா அவர் தம்முடைய சிறகுகளால மூடுவார். போனா தாங்க, ஏன்னா தேவனை நாடி நம்ம போனா தான் அவர் நம்மை பாதுகாப்பார். வெளியில நின்றுட்டு ஒருவேளை ஒரு கோழி குஞ்சு தாயினுடைய சட்டைகளுக்குள்ள போகாம வெளியே நின்றுட்டு அம்மா வந்து என்னைய மூடிக்கணும் அப்படின்னு சொன்னா அது என்ன ஆயிரு? கழுகுக்கு இரையாயிரு. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தையினால நம்ம என்ன ஆகணும்? பலம் கொண்டு இந்த சபையானது இந்த உலகத்துல அங்க சாட்சி சொல்லக்கூடிய அந்த நேரம் தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே சபை முழுவதுமாக மகிமை அடைந்த பிறகுதான் அந்த கதவானது மூடப்படும். அப்ப அந்த மகா உத்தரவு இந்த உலகத்தில் நடக்கும்போது இந்த பூமியில எந்த விதமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று நாம் பார்த்தோமானால், நியாயாதிபதிகள் 22 அதிகாரம் நியாயாதிபதிகள் 21 அதிகாரம் 25 வசனம்.
அந்நாட்களிலே இஸ்ரேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான்.
பாருங்க, இது எந்த நிலை அப்படின்னு பார்க்கும்போது சட்டம் ஒழுங்கே இல்லாத நிலை. ஏன்னா இஸ்ரேல யார் இல்லைங்க, ராஜா ஒருத்தருமே இல்ல. அதனால அவன் என்ன பண்ணாங்களாமா, தன்னுக்கு சரின்னு என்னென்ன பட்டுதோ அந்தந்த காரியத்தில் செய்தான்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு கூட அநேக சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இதே வார்த்தையை சொல்லுவாங்க, எனக்கு சரியா பட்டுது, நான் என்ன பண்ண இந்த காரியத்தை செஞ்சேன்னு சொல்லுவாங்க. அன்பானவர்களே, நம்முடைய நீதியெல்லாம் எப்படிங்க? அழுக்கான கந்தை. ஆகவே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, அவனவன் ராஜாக்கள் இல்லை, இந்த பூமியில சட்டம் ஒழுங்கு இல்லாத போகக்கூடிய ஒரு சூழ்நிலை சீக்கிரமாக வரப்போகிறது. ஏனென்றால் நம்ம இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில சம்பவங்களை நாம் பார்க்கும் போது, நம்ம கடைசி நாட்கள்ல கடைசி நிமிஷத்துல அந்த கடைசி அதாவது மணித்துளிகள்ல நாம இருந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிய வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு உலகத்திலிருந்து தனியாக பிரிக்கப்பட்டு, பெயர் சபையிலிருந்தும் தனியாக பிரிக்கப்பட்டு, அதிலிருந்தும் பிரிக்கப்பட்டு, எல்லா சத்தியும் எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்னா, அந்த ஜனங்கள், அப்பேற்பட்ட ஜனங்கள் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம மிக கவனமாக நம்ம கவனிக்க வேண்டும். அப்ப கவனிக்கும் போது நம்முடைய பரத்துக்குரிய அந்த வழிகளை இந்த பூமியில நம்ம சரி செய்யணும். அப்ப சரி செய்யும் போது உலகம் நம்மை நேசிக்காது. ஏனென்றால் நம்ம கெத்ரா இயேசு சொன்னாரு, உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நமக்கு அநேக பாடுகள் இருக்கு, ஏன்னா குடும்பத்தில் இருக்குது, வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்குது, நண்பர்கள் மத்தியில் இருக்குது, சகோதரர்கள் மத்தியில் இருக்குது. இந்த துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் எதனால வந்தது? சத்தியத்தின் நிமித்தமாக வந்ததா அப்படின்னு நம்ம ஒரு நம்மை நாமே ஒரு கேள்வி கேட்டுட்டோம்னா, சத்தியத்தின் நிமித்தமாக வரல, நம்முடைய வாய் பேச்சினாலையும் நம்முடைய செய்கையினாலும் வந்ததுதான் அந்த உபத்திரங்களை தவிர, சத்தியத்தை நேசித்தினால சத்தியத்தின் படி நடந்ததுனால நாம் யாராவது பகைக்கப்பட்டிருக்கிறோமா அப்படின்னு பார்க்கும்போது அப்படியெல்லாம் இல்ல. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சபையானது இந்த உலகத்துல மகா உபத்திரவம் உச்சகட்டத்தில் இருக்கும் போது பாருங்க, அந்த சட்டம் ஒழுங்கு குழப்பமான சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படும் போது எங்க சாட்சி சொல்லும் என்ற சங்கீதம் 46:1-3 நாம் வாசித்தோமானால் இதை குறித்து நாம் பார்க்கலாம். சங்கீதம் 46:1-3,
தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம்.
அப்போ அன்பானவர்களே, இங்கே நாம் பார்க்கும் போது பூமி நிலை மாறினாலும், இப்ப பூமினா நமக்கு தெரியும் இந்த பூமி அல்ல, என்னங்க தற்போதைய ஒழுங்க, அதாவது மகா உத்திரத்தின் போது இந்த ஒழுங்கில்லாத இந்த சமுதாயம் என்னங்க இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, ஸ்திரமில்லாமல் தள்ளாடி கொண்டிருக்கிற அமைதியற்ற இந்த பூமியானது சமுதாயமானது அங்க தள்ளப்பட்டு அங்க என்ன ஆகலாம தள்ளப்படும். அது மாத்திரமல்ல, மலைகள் விலகி நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் பெரிய பெரிய ராஜ்யங்கள் எல்லாம் அந்த துன்மார்க்கமான ஜனங்கள் மத்தியில, சமுத்திரமாகிய துன்மார்க்கமான ஜனங்கள் மத்தியில விழுந்து போனாலும், அதனால பாத்தீங்கன்னா ஜலங்கள் கொந்தளித்து பெருகி பாருங்க பொங்கி அதன் பெருக்கினால் பருவதங்கள் அதிர்ந்தாலும், அப்ப நாம் பார்க்கிறோம் இந்த மாதிரியான சூழ்நிலை நடக்கும்போது இன்னைக்கு அநேக ஆர்ப்பாட்டங்கள், உரிமைக்காக போராடுறாங்க, தங்களுடைய தேவைகளுக்காக போராடுறாங்க, அந்த போராட்டத்தின் மத்தியில சில ராஜ்யங்கள் என்ன பண்றாங்க, ஜனங்கள் அங்க கவிழ்த்து போடுறதான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படி எல்லாம் நடந்தாலும் நான் என்ன மாட்டேங்க பாருங்க, அசைவது என்பது எதை குறிக்கும்னா, இந்த ஜனங்களுக்கு பயமும் நடுக்கமும் பாதுகாப்பின்மையும் அதன் காரணமாக இருக்கக்கூடியது என்னங்க அந்த அசைவுன்னு சொல்லி பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் நடந்தாலும் நாங்க என்ன மாட்டோம், பயப்பட மாட்டோம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறார். இந்த உலக ஜனங்கள் பயந்துக்குவாங்க, ஆனா தேவனுடைய பிள்ளைகள், சத்தியத்தை நேசிக்கிற பிள்ளைகள், சத்தியத்தின்படி அங்க நடக்கக்கூடிய அவர்களுக்கு எந்த ஒரு பயமும் வராதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம நான்காம் வசனம், அதே நான்காம் வசனம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கும் போது,
ஒரு நதியுண்டு, அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார்.
பாருங்க, இப்படி எல்லாம் நடக்கும்போது அங்க ஒரு நதி உண்டு, அது என்ன நதி அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுடைய வார்த்தை, சத்தியம், கிருபை யாருக்கு உண்டுங்க, அவருடைய பிள்ளைகளுக்கு உண்டு. பாருங்க, அந்த நதியினுடைய பாருங்க நதி உண்டு, அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுடைய ராஜ்யம். அப்ப ராஜ்யம் சொன்னாவே இன்னொரு அர்த்தம் இருக்கு, என்னன்னு சபையை கூட குறிக்கும், அந்த சபையை சந்தோஷிப்பிக்கும். ஆகவே அது எந்த சபை அப்படின்னு பார்க்கும்போது, தற்காலத்தில் மாம்சத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற, பூமியில வாசம் பண்ணி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை அந்த நதி, அந்த நதியினுடைய நீர்கால்கள் என்ன பண்ணுங்களாமா, அங்க சந்தோஷிப்பிக்கும் சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அதனாலதான் உங்கள் தலைகளை நீங்க என்ன பண்ணுங்க உயர்த்தி நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுகிறார். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படி பூமியில எத்தனையோ விதமான துன்பங்கள் அங்க வந்தாலும் கூட தேவன் நமக்கு அடைக்கலமாக இருந்து நம்முடைய தேவைகளை அறிந்து அவர் என்ன பண்றாருங்க அங்க உதவி செய்யறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா இந்த உதவி செய்யும் போதுதான் நம்முடைய விசுவாச ஓட்டம் என்னங்க இன்னும் பலப்படும், இன்னும் நாம் வேகமாக நாம் ஓடுவோம். ஏன்னா அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது, பந்தய சாலையிலே ஓடுகிறவர் எல்லாரும் ஓடுவார்கள், ஆயிலும் பந்தய பொருளை ஒருவனே பெறுவான் என்பதை அறியீர்களா. அதனால ஒருவர் பெற்றுக் கொள்வதற்காக நீங்க ஓட வேண்டாம், நீங்கள் எல்லாரும் பெற்றுக் கொள்வதற்காக ஓடுங்கள் சொல்லி அங்க அப்போஸ்தலன் பவுல் அந்த சபையாக அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம என்ன பண்றாருங்க அங்க ஊக்கப்படுத்துகிறார். ஏன்னா இங்க தாவீது கூட சொல்றாருங்க, ஒரு நதி உண்டு, அந்த நதியினுடைய நீர்கால்கள் தேவனுடைய நகரமாகிய அந்த சபையாகிய அந்த ஜனங்களை என்ன பண்ணுங்களா, உன்னதமானவர் வாசம் பண்ணும் அந்த பரிசுத்த ஸ்தலத்தையும் என்ன பண்ணுங்களாமா சந்தோஷிப்பிக்கும். என்ன தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு சந்தோஷத்தில் இருக்கிறாங்க, என்ன சந்தோஷத்தில், ஆமாங்க ரெண்டு நாள் இங்க வந்து ரொம்ப எல்லாத்தையும் மறந்து கவலையெல்லாம் மறந்துட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், அந்த சந்தோஷங்களா, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதிலே பலப்பட்டு இன்னும் நான் என்னுடைய வழியை நான் சரிப்படுத்திக் கொண்டு ஓடுவேன், அதன்படி நடப்பேன்னு சொல்லி நம்ம எடுக்கக்கூடிய முடிவு இருக்கு பாருங்க, அந்த சந்தோஷத்தை பாத்தீங்கன்னா, அந்த சந்தோஷ நிமித்தமாக தான் நாம் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம் சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, கடைசி காலத்தில் வாழக்கூடிய அந்த கடைசி அங்கம் இருக்கிற வரைக்கும் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வேலை இந்த பூமியில அந்த சபையானது அங்க சரியாக செய்து கொண்டிருப்பார்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா இந்த வேலையானது படிப்படியாக வளர்ந்து கடைசியில முடிவு சொல்லி பார்க்கிறோம். யோவான் 9:4 வாசிப்போம்.
பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது.
பாருங்க, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அந்த ராக்காலம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஏசாயில நான் வாசிக்கும் போது சாமக்காரனை கூப்பிட்டு, சாமக்காரனே நேரம் எவ்வளவு சென்றது என்று கேட்கும் போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னங்க பாருங்க, ஏசாயா 26:1 சரி 21:12
தூமாவின் பாரம் சேயீரிலிருந்து என்னை நோக்கி, ஜாமக்காரனே இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்க, அதற்கு ஜாமக்காரன் விடியற்காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது.
பாருங்க, விடியற்காலமும் வருகிறது, ராக்காலமும் வருகிறது. யாருக்கு விடியற்காலம், யாருக்கு ராக்காலம் அப்படிங்கறத நாம அங்க பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, விடியற்காலம் யாருக்குங்க? சபைக்கு. ராக்காலம் யாருக்கு? உலக ஜனங்களுக்கு, பெயர் கிறிஸ்துவ ஜனங்களுக்கு. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ராக்காலத்தில் இந்த துன்பமான சூழ்நிலையில 1000 வருட அரசாட்சியினுடைய அந்த சத்திய ஒளி அவருடைய பிள்ளைகள் மேல பிரகாசமாக அங்க வீசும் சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் சபை வேலை, சபையினுடைய வேலை முடியும் போது இந்த உலகத்தில் உபத்திரவம் எப்படி இருக்குங்க? மகா உபத்திரவம், அது உச்சக்கட்டத்தில் இருக்கும். ஏன்னா கத்ரா இயேசு கிறிஸ்து மத்தேயு 24 சொல்றாருங்க, இதுவரை சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மகா உபத்திரவம் வரும் சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் மகா உபத்திரத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த உபத்திரவத்தை கொஞ்சம் நாமும் கூட என்னங்க உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்பொழுது சபையினுடைய, சபை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சபையினுடைய முடிவு அங்க நிறைவாக போகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நம்ம மத்தியில நடக்கக்கூடிய சில வேலைகளை பார்த்தாவே போதுங்க, நம்ம ரொம்ப தூரம் எல்லாம் போக வேண்டாம், அடுத்தவங்களை கை காட்ட வேண்டாம், நம்மை நாமே பார்த்தால் போதும். சத்தியத்தை பேசுகிறோம், சத்தியத்தை சொல்லுகிறோம், ஓட ஓடி என்னென்ன செய்கிறோம், ஆனால் நம்முடைய குணலட்சணங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய குணலட்சணங்களுக்கு ஒப்பாக மாறி இருக்கிறதா அப்படிங்கறத நம்மை நாமே நிதானித்து பார்த்தாலே போதும். ஏனென்றால் சத்தியத்தை அறிந்தவர்கள் மத்தியில அந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன் நமக்கு மிகவும் முக்கியம். நாம் இதை பார்த்தால் போதும், இங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்தாலே போதும், சத்தியத்தின்படி பேசுகிறோமா, சத்தியத்தின்படி நடக்கிறோமா, அல்லது நம்ம வேஷதாரிகளாக இருக்கிறோமா என்பதை நாம தெரிஞ்சுக்கலாம், அடுத்தவர் சொல்ல வேண்டியதில்ல. அதனாலதான் நாம் பார்க்கும்போது அந்த ஓசியை தீர்க்கதரிசி சொல்லும் போது, உன்னுடைய வஸ்திரத்தினுடைய தொங்கலை நான் என்ன பண்ணுவேன், உன்னுடைய முகம் மட்டும் நான் தூக்கி உன்னுடைய நிர்வாணத்தை நான் காட்டுவேன் சொன்னார்னா, அது என்ன, எல்லாருடைய காரியங்களும் வெட்ட வெளிச்சமாக அங்க தேவன் அங்க தெரிய வைப்பாருங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த மகா உபத்திரவம், இந்த துன்பம் அங்க வரும்போது சபையினுடைய வேலை முடிவடைகிறது அப்படிங்கறத நாம் பார்க்க வேண்டும். சபை இன்னும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். உறுதியாக இருக்க மாத்திரமல்ல, பொறுமையுடன், நீடிய பொறுமையுடன் அங்க பூமியில காத்திருக்கணும். எதுக்குன்னா, நம்முடைய மாறுதல் வருவதற்காக அங்க காத்துக்கொண்டிருக்க வேண்டும். என்ன, இதை குறித்து பவுல் எபேசியர்களுக்கு எழுதும் போது 6:13 வாசிங்க.
ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி இல்லவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத
வர்க்கத்தை. பவுல் அங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்னவென்று நாம் பார்க்கும் போது, தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். அப்ப தீங்கு நாள் என்பது இந்த மகா ஊதரத்தினுடைய உச்சகட்டத்தின் நாள்ல நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு அன்பானவர்களே, இங்க இந்த திராணி உள்ளவர்கள்தான் முக்கியம், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய். ஆகவே அன்பானவர்களே, சபையானது இந்த உலகத்தில் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து எப்படி சில காரியத்தை செய்து முடித்தாரோ அதே போல இந்த சபையாக அழைக்கப்பட்டிருக்கிற நாமும் கூட நாம் என்ன பண்ணணும், அவரை போலவே. ஏன்னா கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு சரிசமமாக நாம் முடியாது, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக அந்த காரியங்களை நாம் என்ன செய்து முடித்தவர்களாக நாம் இருக்கணும். ஆகவே அப்ப நாம் என்ன பண்ணணும்னா, பொறுமையோடு நம்முடைய மாறுதல் வருவதற்காக நாம் என்ன பண்ணணுங்க, அப்படி காத்திருக்கணும். அது மாத்திரமல்ல, பரிசுத்தவான்கள் தேவனுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு விசுவாசம் மாத்திரம் பத்தாது, அவர்களுக்கு பொறுமை மாத்திரம் பத்தாது. அந்த பொறுமை எப்படிப்பட்ட பொறுமை இருக்கணும், நீடிய பொறுமையாக இருக்கணும். இப்ப நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருந்து அவர்கள் இந்த பூமியில வேலை செய்வார்கள். ஏன்னா இந்த சீரிய பண்புகள் யாருக்கு தானா, சபைக்கு மாத்திரம்தான். இந்த பண்புகள்ல கர்த்தரா இயேசு கிறிஸ்துனுடைய குணலட்சணங்கள்ல முழுவதுமாக வளரும் போது அந்த வளர்ந்துகிட்ட அந்த வளர்ச்சியில அங்க கிரியைகளை காட்டுவார்கள். ஏன்னா நாம் பார்க்கிறோம் கலாத்தியர்ல வாசிக்கும் போது அங்க ஆவியின் கனிகள், அதற்கு முன்னதாக சொல்லுகிறார் என்ன காரியங்கள், மாம்சத்தின் கிரியைகள். அப்ப எது வெளியரங்கமாக இருக்கும், எது வெளியில தெரியாது கிரியில மாத்திரம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும் போது ஆவியின் கனிகள் மறைவாக இருக்கும். அங்க அந்த அன்பு, ஏன்னா ஒரே ஒரு கனி தான், கனிகள் அல்ல, அந்த கனிகளை காட்ட அந்த கனியை காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனா மாம்சத்தின் கிரிகள் என்பது அத்தனையும் வெளியரங்கமாக இருக்கும். ஆகவே இந்த ஆவியின் கனி இல்ல, அவங்க வளர்ந்து அந்த வளர்ச்சிய என்ன பண்றாங்க, அங்க வெளிக்காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. அந்த வெளிக்காட்டக்கூடியதுன்னா எப்படிங்க, பொறுமையோடு கர்த்தருடைய வேலைய இன்னும் ஸ்ட்ராங்கா அங்க செய்வாங்க. ஏன்னா கர்த்தரா இயேசு கிறிஸ்துவ அங்க சிலுவையில் அறைவதற்கு முன்னதாக ஏறது கட்டும் பிளாத்து கட்டும் அதே போல ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தும் போது அவர் என்ன பண்ணலைங்க, தன்னுடைய உரிமைக்காக கூட அவர் போராடல. ஏப்பா இந்த மாதிரி அழைக்கழிக்கிறீங்க அப்படின்னு கூட அவர் கேட்கவே இல்லை. அதே போல சபையும் கூட அங்க இருக்கும் சொல்லி பாக்கிறோம். இதுதான் சபைக்கு வரக்கூடிய கடைசி சோதனை. அந்த சோதனை கூட என்னன்னா, அந்த தெய்வீக அன்புல, என கத்தரா இயேசு கிறிஸ்து எந்த அன்புல இருந்தாருங்க, தெய்வீக அன்பு. அந்த அன்புல இருந்ததுனாலதான் அவர்னால அப்படி இருந்து இருக்க முடிஞ்சது. அந்த அன்புல நாமும் வளர்ச்சி பெறணும். இதுதான் சபைக்கு வரக்கூடிய அந்த கடைசி சோதனை. அதான் மத்தேயு 10 அதிகாரம் 24 வசனம் மற்றும் 25 வசனம் வாசிக்கும் போது, சீசகன் போதனையிலும் வேலைக்காரன் எஜமானியில் என்னங்க மேற்பட்டவன் அல்ல. ஆனா கர்த்தரா இயேசு கிறிஸ்துக்கு வந்த சோதனை நமக்கு என்ன பண்ணாதுங்க, வராது. கர்த்தரா இயேசு கிறிஸ்துக்கு அந்த உபத்திரவம் துன்பம் எல்லாமே என்னங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தது. நமக்கு எப்படிங்க, தலைவலி வந்தா வயிற்று வலி, அப்புறம் அது போயிடுச்சுன்னா கால்வழி, அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுதான் வருமே தவிர எல்லாம் சேர்ந்து வந்து என்ன ஆயிருவோம், அதாவது ஏதாவது ஒரு வழி வரும்போதே நாம என்ன சொல்றோம், ஐயோ உயிரே போயிட்டா கூட பரவாயில்லையே அப்படின்னு. அப்ப எல்லாம் சேர்ந்து வந்ததுனா, ஆகவே நம்ம கர்த்தரா இயேசு கிறிஸ்துக்கு வந்த அந்த மிகப்பெரிய சோதனை நமக்கு வராது. நம்மளுடைய திராணிக்கு தக்கதாக நம்ம எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனன்னு இருக்க, படிச்ச அளவுக்கு டெஸ்ட். ஒரு எல்கேஜியில ஒரு குழந்தைய கூட சேர்த்தனும்னா அவரு அந்த பிரின்சிபால் என்ன பண்ணுவாரு, 12 வாய்ப்பாடு சொல்லு அப்படின்னு சொல்லுவாருங்களா, அவர் என்ன சொல்லுவாரு, உன் பேர் என்ன அப்படின்னு அந்த குழந்தை என்ன பண்ணுங்க, என் பேர் அப்படின்னு சொல்லுங்களா. சில சொல்லவே சொல்லாது, நெளிஞ்சு அவங்க அம்மாவுக்கு பின்னாடி போய் நின்னுக்கு, சரி ரைட் சேர்த்துக்க எல்கேஜி. அந்த மாதிரி தான் பாருங்க, இந்த பலவீன மனுஷனுக்கு தெரியுங்க நம்ம யாரு, இவங்க யாரு, சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அறிஞ்சு சில காரியத்தை செய்யும் போது எல்லாவற்றையும் அறிந்த பரமப்பிதா நம்மை பற்றி அறியாமல் இருப்பாருங்களா. ஆகவே அன்பானவர்களே, நமக்கு என்ன சோதனையோ அந்த சோதனை தான் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு தருவார். அதனால இந்த உபத்திரவமோ துன்பத்தையோ கண்டு என்னுடைய பிள்ளைகள் என்ன கூடாது, ஒருபோதும் பயந்து கூடாது. ஏன்னா நாம தேவனுடைய வார்த்தையில வார்த்தையின்படி நடக்கிறோமா இல்லையாங்கிறத எதன் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா, எப்படி எலியாவையும் எலிசாவையும் பிரிப்பதற்கு அங்க ஒரு சூழ்நிலை வந்ததோ, அக்னி ரதமான குதிரைகளும் ரதங்களும் வந்ததோ, சுழல் காற்று வந்ததோ, அதே போல மகா ஊத்திரம் வந்தா தான் தெரியுங்க. நாம சபையா சபை மாதிரி நடிக்கிறவங்களா அப்படிங்கிறது. அன்பானவர்களே, இங்க நம்ம பார்க்கும்போது கூட்டம் அதிகமா இருக்குது. ஏன்னா கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம மூன்று விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒன்று சபை, இரண்டாவதாக திரள் கூட்டத்தார், மூன்றாவதாக என்னங்க, இரண்டாம் மரணத்துக்குரியவங்க. ஆனா இதுல யாரு, இவருதான் சபை, இவருதான் திரள் கூட்டம், இவருதான் இரண்டாம் மரணம், நம்ம யாரும் சொல்ல முடியாது. ஆனா நம்ம ஓடுகிறோம், ஓடுகிறோம். ஆனா இந்த ஓட்டம் எப்படிப்பட்ட இருக்கணுங்க, தேவனுடைய பார்வையில சரியாக இருக்கணும். அதுல நம்ம பார்க்கிறோம் அந்த அக்னிமயமான அந்த ரதங்கள், குதிரைகள் வந்தது போல இன்னைக்கு கடைசி காலத்தில் இந்த சபையையும் மற்றவர்களையும் பிரிப்பதற்காக அந்த சூழ்நிலை இன்னைக்கு வந்துருச்சு. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, அதே போல யோவான் ஸ்நானகனுக்கு வந்த ஒரு சூழ்நிலை, ஏரோதும் ஏரோதியாலும் அங்க சேர்ந்த பிறகுதான் அங்க யோவான் ஸ்நானனுடைய அங்க தலையை வாங்கினார்களோ, அதே போல இந்த உலக ராஜ்யமும் பெயர் சபை அமைப்பும் அந்த அந்திகிருஷ்ணனுடைய அமைப்பும் அங்க சேர்ந்த பிறகு